الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله تبارك وتعالى كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله
صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم وقال عليه الصلاة والسلام أيضا من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லத்தானுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய இந்த உம்மத்தின் சமுதாயம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்த ஒரு சமுதாயம். ஏன் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுவதற்காக, இந்த உம்மத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த உம்மத்தினுடைய மூல கருவாக அனுப்பப்பட்ட ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய நபியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபியை பார்த்தும் ரசூலை பார்த்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆலத்துக்கு ரஹ்மத்தானவர் என்று சொல்லல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உங்களை முழு ஆலத்துக்கும் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம். முழு ஆலம் என்று சொல்வது வெறும் உலகத்தில் வாழும் மனிதர்கள் மட்டுமல்ல, அல் ஆலம் என்ற வார்த்தைக்கு அரபியில் கொடுக்கப்படுகின்ற விளக்கம் குல்லுமா சிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத், அல்லாஹுவை தவிர படைப்பினங்களாக எதெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அவைகள் அனைத்துக்கும் உரிய பெயர் ஆலம் என்பது. ஆகவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பினான், ஜின்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பினான், மலாயிக்கா மார்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பினான். இந்த உலகத்தில் பறவைகள், மிருகங்கள், மரம், செடி, கொடி, வானம், பூமி, என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்துக்கும் உரிய ரஹ்மத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் வந்த மாதம் இந்த ரபீஉல் அவ்வலினுடைய மாதம், ரபீஉல் அவ்வல் பிறை 12வது நாள். அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தினுடைய ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு வெளியாகிய தினம், அவர்கள் இந்த உலகத்தில் 63 வருடம் ஆயுளை கொண்டிருந்து 23 ஆண்டுகள் அவர்களுடைய நுபுவத்துடைய பணியை செய்து நபியாக இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் இரக்கமான முகம் கொண்டு தாங்கி, அவர்கள் தாக்கப்பட்டு இரத்த காயங்களுக்கு உள்ளாகி அவர்களுடைய உடைமைகளை இழந்து 53 வருடங்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த மக்காவுடைய மண்ணை விட்டு பிறந்து தனக்கு அறிமுகம் இல்லாத மதீனாவினுடைய 400-500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கும் சொல்லால் வர்ணிக்க முடியாத ஏராளமான துயரங்களுக்கு ஆளாகி அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி உருவாக்கிவிட்டு போனார்கள். அவர்கள் தங்களுடைய உம்மத்தை பற்றி எப்படி சொன்னார்கள் சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது, உம்மத்தி மர்ஹூமா, என்னுடைய உம்மத்தும் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டது, அல்லாஹ்வினால் ரஹ்மத்து செய்யப்பட்ட ஒரு உம்மத்து தான் என்னுடைய உம்மத் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபி, ஒரு சிறந்த ரசூலினுடைய வழிகாட்டலில், இறுதி தூதரனுடைய வழிகாட்டில், இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட மிக சிறந்த வேதமான குர்ஆனுடைய வழிகாட்டல், அந்த குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை எப்படி செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அந்த வழிகாட்டல்களை எல்லாம், அந்த முறைமைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தின ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் தான் நாங்கள். இப்போது இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். சந்தோஷமான நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், துக்கமான நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும், பாதுகாப்பான காலங்களில் எப்படி இருக்க வேண்டும், அபாயகரமான பயங்கரமான காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்துடன் எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய மனைவியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய இரத்த இனபந்துக்கள் அவர்களுடன் நடக்குகின்ற முறை, தன்னுடைய ஊரில் வாழக்கூடிய சக முஸ்லிம்களுடன் நடந்து கொள்கின்ற முறை, தன்னோடு கலந்து வாழக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவர்களுடன் எப்படி வாழ வேண்டும், அனைத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜிலே அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் இருக்கும் போது பூர்த்தியான மார்க்கம் உங்களுக்கு தரப்பட்டு விட்டது என்ற ஒரு பொன்னான செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கின்றான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய நாளில் உங்களுடைய தீனை பூர்த்தியாக்கி விட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத் அடைந்திருக்கின்ற தீன் அரைகுறையானதல்ல, வேறு யாரும் வந்து நிரப்ப வேண்டிய ஒரு தீன் அல்ல, நாங்கள் முக்கம்மலான பூர்த்தியான ஒரு தீனை தந்திருக்கின்றோம். வாத்மம்து அலைக்கும் நியமதி, அதை இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் என்னுடைய நியமத்தை நான் முழுமைப்படுத்தி இருக்கிறேன் என்று கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உலகத்தில் பல இடங்களிலும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாடுகளில், ஒவ்வொரு ஊர்களில், ஒவ்வொரு நகரங்களில், ஒவ்வொரு கிராமங்களில் பொதுவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில சில சோதனைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றார். இந்த உலகம் சோதனைகளில் இருந்து விதிவிலக்கானதல்ல, சோதனை என்பது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. நல்லவர்களுக்கும் சோதனை வர முடியும், பாவிகளுக்கும் சோதனை வர முடியும், இஸ்லாத்துக்கு வெளியில் இருப்பவர்களுக்கும் சோதனை வர முடியும். அந்த சோதனையின் போது எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெளிவாக குர்ஆன் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகின்றார்கள். சோதனை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நோக்கி வருகின்ற சோதனை. ஒரு நல்ல மனிதர், மார்க்கத்துக்கு முழுமையாக பங்களிப்பு செய்பவர், தீனை தன்னுடைய மார்க்கமாக எடுத்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு ஒரு சோதனை வருகின்றது, அவருக்கு ஒரு ஆபத்து வருகின்றது. இது அவருடைய பதவியை, அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிக்கின்றான். அதே நேரம் ஒரு பாவிக்கு சோதனை வருகின்றது, அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவருக்கு ஒரு சோதனை வருகின்றது. அதே சோதனை தான், அதே அளவுதான், அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலாக குறைவாக வருகின்றது. அவருக்கு வரக்கூடிய சோதனை அவருடைய பாவத்துக்குரிய தண்டனையாக வரும். எப்படி ஒரு மனிதனிடத்தில் ஒரு கத்தி இருக்கிறது, அந்த கத்தி, அந்த கத்தியை ஒரு வைத்தியர் பாவிக்குகின்றார். ஒரு நோயாளியின் வயிற்றை பிளந்து அந்த வயிற்றிலே இருந்த ஒரு கத்தி அகற்றப்படுகின்றது. இப்பொழுது என்னாகும், மரணிக்க இருந்த ஒரு நோயாளி உயிர் பெற்று வருகின்றார். நோயாளியாக இருந்தவருக்கு ஆரோக்கியம் கிடைக்குகின்றது. வைத்தியர் பாவித்த அதே கத்தியை இன்னொருவர் எடுத்து மற்றொருவருடைய வயிற்றிலே இறக்குகின்றார். என்னாகும், நல்லாக இருந்தவருக்கு மௌத்து வந்துவிடும். ஒரே கத்தி தான், அதை வைத்தியர் பாவிக்குகின்றார், அங்கே நோயாளிக்கு குணம் கிடைக்குகின்றது. அதே கத்தியை இன்னொருவர் வேறொருவரின் மீது பிரயோகிக்கிறார், நல்லாக இருந்தவருக்கு நோயோ மரணமோ வந்துவிடுகின்றது. இதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரே சோதனையை தான் அனுப்புவான். அது நல்லவர்களுக்கு பதவி உயர்வாக, தீயவர்களுக்கு தண்டனையாக மாறும் என்பதை உலமா பெருமக்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றனர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம், இந்த கடந்த ஒரு 7 நாட்களுக்குள்ளால் இந்த பிரதேசம் முழு உலகத்திலும் பேசப்பட்ட ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. வெறும் இந்த காலி பகுதியில் மட்டுமல்ல, தென் மாகாணத்தில் மட்டுமல்ல, இலங்கை என்ற இந்த தீவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் பல மட்டங்களில் பேசு பொருளாக இந்த ஒரு ஊர், இந்த ஒரு கிராமம் மாறிவிட்டது என்று சொன்னார். இங்கே நடந்த அந்த அசம்பாவிதம், அந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு காரணம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவர்களும் அல்லாஹுவை நம்பிய மூமின்கள், எங்களுக்கு மௌத்திலே நம்பிக்கை இருக்கிறது, மௌத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள். நாளை கபரில் எழுப்பி எங்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும். நாளை கியாமத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விசாரிப்பார். இந்த எல்லா நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாங்கள். குர்ஆன் சொல்லுகின்ற அனைத்தும் ஹக்கானது, அவைகளில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் சொன்ன அனைத்தும் ஹக்கானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுண்டு. சாட்சி சொல்லி முஸ்லிமானவர்கள் நாங்கள். ஆகவே ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனையை நாங்கள் படிப்பினை கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு துன்யாதாரியை போன்று, வெறும் ஒரு பாவியை போன்று, உலகமும் தெரியாது ஆகிராவும் தெரியாது, ஒரு வீணாகி போனவனை போன்று எங்களுடைய சிந்தனையும் பார்வையும் இருக்கக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையுள்ளவரின் பார்வையை போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பார்வையும் சோதனையின் போது அமைய வேண்டும். ஏன் ஒரு சோதனை ஒரு கிராமத்துக்கு வருகிறது, ஏன் ஒரு சோதனை ஒரு நாட்டுக்கு வருகிறது, ஏனொரு சோதனை ஒரு சமூகத்தை நோக்கி வருகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சொல்லி இருக்கிறான், நாங்கள் அத்தாட்சிகளை அனுப்புவது அடியார்களை பயமுறுத்த, அத்தாட்சிகளை அனுப்புவது அடியார்களை பயமுறுத்த. ஏன், இந்த அடியார்களுடைய செயற்பாடுகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அடியார்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, பாவம் செய்தவர்கள் தௌபா செய்றாங்க இல்லை, பாவம் செய்து கொண்டே போறாங்க, பாவத்தை தட்டி கேட்க ஆள் இல்ல, பாவத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, பாவம் செய்தவர்களை சமாதானப்படுத்தி அல்லாஹ்வுடன் நெருங்க வைப்பதற்கு ஆள் இல்ல, தஹஜ்ஜுதில் எழும்பி அழுவதற்கு ஆள் இல்ல, தப்புகளை நிரப்புவதற்கு ஆள் இல்ல. பாவங்களுக்கு துறை போக நிறைய பேர் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நேரத்தில் நாங்க உங்களுக்கு தண்டனையாக வல்ல, உங்களை கொஞ்சம் பயமுறுத்தி எங்கட பக்கம் திருப்புறத்துக்கு தாரோம். அச்சாட்சிகளை நாங்க அனுப்புறது அடியார்களை பயமுறுத்துறதுக்கா. வெள்ளிக்கிழமை சுபகில பாருங்க, சூரத்து சஜிதா ஒவ்வொரு வாரமும்
சுபஹுடைய தொழுகையில ஓதுறது ஒரு மேலான சுன்னத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க
அந்த சூரத்து சஜிதாவில் நாங்கள் ஓதுறோம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்,
وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்களுக்கு நாங்க பெரிய தண்டனை கொடுக்கிறதில்லை, சின்னதாக சில சோதனைகளை சுவைக்க வைப்போம். சின்னதாக குறைந்த மட்டத்தில் உள்ள சில சோதனைகளை சுவைக்க வைப்போம். எதற்காக?
எங்களை விட்டு, எங்களை மறந்து, எங்களை நினைவில்லாமல், எங்களுடைய கட்டளைகளை புறக்கணித்துக் கொண்டு, எங்களுடைய கடமைகளை செய்யாமல்,
பணமும் பொருளும் துணியாவும் இந்த உலகத்தில் முன்னேறுவது எப்படி என்று உலகத்தை பார்த்து பார்த்தே காலத்தை கடத்துகிறார்களே,
இவர்களை திருப்பி எங்களிடம் வர வைப்பதற்காக, தௌபா செய்ய வைப்பதற்காக, அல்லாஹ் வந்து கூப்பிடுறதுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக,
கையை உயர்த்தி கண்ணீர் வடிப்பதற்காக, என்னை தவிர பாதுகாக்க யாரும் இல்லை, என்னை தவிர இரக்கத்தை உண்டாக்க யாரும் இல்லை, என்னை தவிர காக்க வேறு யாரும் இல்லை என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குவதற்காக
அப்படியான நிலைமைகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மூன்று விஷயங்களை அடிப்படையாக ஞாபகம் செய்ய வேண்டும், மூன்று விஷயங்களை எங்களுடைய மனதுகளில் பதிய வேண்டும், அடுத்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை ஞாபகம் செய்ய வேண்டும். ஏன் நமது ஊருக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது? சில மனுத்தியாளங்களாக இருந்தாலும் மக்கள் எவ்வளவு ஒரு பயத்துடன், எவ்வளவு ஒரு பீதியுடன் மக்கள் இருந்தார்கள். இந்த நிலைமை நமக்கு வருவதற்கு என்ன காரணம்?
அடிப்படையான மூணு விஷயங்களை ஞாபகம் வைக்கும்.
முதலாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடன் இருக்கக்கூடிய தொடர்பை அறுத்து கொண்டோம், அல்லாஹுடைய தொடர்புகளை குறைத்துக் கொண்டோம்.
இது அடிப்படையான முதலாவது காரணம். அதற்குரிய ஆயத்துக்களை தான் ஆரம்பத்தில் ஓதினேன். அல்லாஹுவில் இருந்து அடியார்கள் தூரமாகும் போது, அல்லாஹுடைய கட்டளைகளை ஆண்களும் பெண்களும் புறக்கணிக்கும் போது
அப்படியான நிலைமைகள் ஏற்படுவது சாதாரணம். அது சாதாரணமாக ஏற்படும். குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரு கிராமத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டுமாக இருந்தால்,
ஒரு கிராமத்தை நாங்கள் அழிவுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால்,
அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்களுடைய ஈமானை சீராக்கட்டும், அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் பாவங்களை கைவிடட்டும்.
வலவ் அன்ன அஹ்லல் குரா آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض.
ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுவை சம்பூர்ணமாக நம்புறாங்க,
ஈமான் கொண்டு விட்டார்கள், அல்லாஹு மீது பூர்த்தியான நம்பிக்கை, வஸ்துக்களில் நம்பிக்கை இல்ல, அல்லாஹுடத்தில் பூர்த்தியான நம்பிக்கை.
இரண்டாவது வத்தகவ், அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு பாவங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்றாங்க, பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குது ஆனா பாவத்தை விடுறாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது பயம் வருகிறது, அல்லாஹுடைய அழைப்பாளர் கூப்பிடுறார்,
நான் என்னுடைய ஒரு வேலைக்காக மஸ்ஜிதுக்கு போகாமல் இருந்தால் அல்லாஹ் என்னை கண்டு கோபமடைந்து அந்த கோபத்தின் விளைவு ஊருக்கே ஒரு சாபமாக மாறுமோ
என்று பயப்படுகிறார். வட்டி வாங்குவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது, வட்டிக்கு காசு கொடுக்க சந்தர்ப்பம் இருக்கிறது,
காசை கையில் எடுத்துட்டும் யோசிக்கிறார், இந்த வட்டி, இந்த வட்டி அல்லாஹ் மக்களை போருக்கு கூப்பிடுகின்ற, அல்லாஹ் அந்த மனிதனை யுத்தத்துக்கு கூப்பிடுகின்ற ஒரு பாவம்.
இந்த பாவம் ஊருக்கே நெருப்பாக மாற முடியும். ஒரு அந்நிய பெண்ணை தொடுகிறேன், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றேன்,
ஹலாலான நிக்காஹ் இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, அவளை தொடுவது, அவளுடன் தவறான தொடர்புகளில் ஈடுபடுவது
அரிசை குலுங்க வைக்கக்கூடிய பயங்கரமான பாவம். நான் ஒரு சில மனுத்தியாளங்கள் ஒரு சில நேரங்கள் அடைகின்ற இந்த இன்பம் என்னுடைய ஊரை தீக்கிரையாக மாற்ற முடியும்.
இது போன்று மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள், மனிதர்களுக்கு செய்கின்ற கொடூரங்கள், ஒவ்வொரு பாவமும் நடக்கும் போது ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும், இது எங்கோ ஒரு இடத்தில் சாபமாக மாறும்.
ஆகவே அல்லாஹ்விடத்தில் அதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஈமானை சீராக்கி பாவங்களை விட்டு விலகி தக்வா உள்ளவர்களாக மாறி இருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய கதவுகளை திறந்திருப்போம். வானத்தில ஏராளமான பரக்கத்துடைய கதவுகள் இருக்குது, பூமியில ஏராளமான பரக்கத்துடைய கதவுகள் இருக்குது. அந்த பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவோம். ஆனால் என்ன செய்ய, சொல்லிக் கொடுத்த புத்திமதிய கேட்க இல்லை. அவர்கள் அவரவர்களுடைய இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அதனால முந்தின சமுதாயத்தை நாங்க பிடிச்சோம். அவனுடைய தொடர்பை மீறும் போது, அவனுக்கு மாறு செய்யும் போது என்ன நடக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றான். குறிப்பிடுறான். அதே போன்று ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மாமேதை, அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய மனைவியோடு எனக்கு பிரச்சனை வரும், என்னுடைய வாகனம் எனக்கு ஒழுங்காக அமையாது, மனைவி திடீரென்று என்னோடு பிரச்சனைப்படுவாள், வாகனத்தில் ஒரு அவசரமான தேவைக்கு போகும் போது குதிரை கழுதை ஒட்டகம் திடீரென்று உட்கார்ந்திரும் எழும்பாது, நான் என்ன செய்வேன்? இஸ்திக்பார் செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வேன். கேட்கப்பட்டு இமாம் அபூ ஹனீஃபாட்ட, மனைவியோட பிரச்சனை வாரதுக்காக ஏன் இஸ்திக்பார் செய்யணும்? வாகனம் சரியாக அமையல, வாகனம் இடையில நிக்குது, ஏன் நீங்க இஸ்திக்பார் செய்யணும்? சொன்னார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மனைவியை எனக்கு ஒத்து போறவளாக, எனக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று எனக்காக படைத்து நான் சிந்திக்காத திருமணம் முடிக்க வேண்டும் என்று சிந்திக்கவே இல்லை. அந்த காலத்தில் பிறக்க வைத்து எனக்கு தயாரித்து என்னுடைய கையில் கொடைத்து என்னை பற்றிய முஹப்பத்தை அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினவன் அல்லாஹ். நான் ஏதோ ஒரு பாவம் செய்ததால் அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அறிந்து போய்விட்டது. அதனால் அல்லாஹ் என்னையும் மனைவியையும் பகைக்க வைத்து விட்டான். இப்ப முதல்ல எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள அந்த அந்த தொடர் துண்டிப்பை சீர் செய்ய வேண்டும். தொடர்பை சீர் செய்ய வழி இஸ்திக்பார், பாவத்தை அழிக்கணும், இஸ்திக்பார் செய்றேன். இதனால் அல்லாஹ் என்னுடைய மனைவியோட முஹப்பத்தை தருவார். இது போல வாகனத்தை படைச்சி எனக்கு வசப்படுத்தினதும் அவன் தான். அதனாலதான் வாகனத்தில் ஏறி பிரயாணம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஓதுறோம், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு படைச்சி எங்களுக்கே வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை துதிக்குகின்றேன். அந்த ரப்பை கோபித்துக் கொண்டதனால் வாகனத்தை எங்களோடு கோபிக்க வச்சுட்டான். அதனால அல்லாஹோட முஹப்பத்தை உண்டாக்கும். முதலாவது நாங்கள் அனைவர்களும் இந்த முழு உலகத்துக்கும் உலமாக்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், உலகம் ஆபத்தில் இருக்கிறது, முழு உம்மத்தும் தௌபா செய்யுங்க, முழு உம்மத்தும் இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம், வானத்தால் வரலாம், பூமியால் வரலாம், கடலால் வரலாம், கரையால் வரலாம், காற்றால் வரலாம், எதுவும் நடக்கலாம். அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க, முழு உம்மத்துக்கும் வழிகாட்டப்படும். ஆகவே இது முதலாவது நாம் கையாள வேண்டிய முதலாவது மருந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நிலைமைகளுக்குரிய இரண்டாவது காரணம் எங்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லாமல் போவது அடிப்படையான காரணங்களில் ஒன்று. ஊருக்குள் ஒற்றுமை கிடையாது, ஒவ்வொரு தலைப்பில் ஊர் பிரிந்து போகுது. அரசியல் இந்த தலைப்பில் ஒரு கூட்டம் பச்சை, இன்னொரு கூட்டம் நீலம், இன்னொரு கூட்டம் சிவப்பு, ஒரு கூட்டம் யானை, இன்னொரு கூட்டம் கை, இன்னொரு கூட்டம் மரம், பிரிஞ்சிருங்க. ஆனால் அந்த பிரிவுக்காக சண்டை வேண்டாம். மற்றும் மார்க்கத்தின் பெயரால் அவர் அந்த இயக்கம், இவர் இந்த இயக்கம், அவர் அந்த தரீகா, இவர் இந்த தரீகா,
எந்த இயக்கத்திலேயும் நீங்க பிரச்சனை இல்லை. அதுக்காக அடித்தடிக்கு போகாது.
எந்த தரீகாவிலே விருங்க, அதுக்காக கை தூக்கி சண்டையிட்டுக் கொண்டு போக வேண்டாம். இந்த பிரிவினை
சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், மூடப்பட்டிருந்த ஒரு சிவரில் எதிரிகளுக்கு ஜன்னல் வச்சு கொடுக்கிறது மாதிரிதான் உட்பூசல்.
இவ்வளவு காலமும் வர முடியாமல் எமது ஒற்றுமை என்ற பலம் ஒரு சுவராக நின்று எங்களை பாதுகாத்தது. நமக்குள் முருகிக் கொண்டோம், அந்த சுவர் உடைக்கப்பட்டது.
இப்பொழுது எவருக்கு வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம். துவாரம் போட்டு கொடுத்து விட்டோம். நான் என்னுடைய கருத்தாக சொல்லல, குர்ஆன் சொல்லுகிற கருத்து. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே சஹாபாக்களுக்கு சொல்லி உஹத் யுத்தத்திலே நடந்ததையும் சொல்லி காட்டினான்.
அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஃபலா தனாஸோ, முஸ்லிம்களே உங்களுக்குள் சண்டை வேண்டாம், நீங்கள் உங்களுக்குள் சண்டை பிடிக்க வேண்டாம், எந்த தலைப்பிலும் சண்டை வேண்டாம், இஸ்லாம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பிரிய வேண்டாம், அரசியல் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பிரிய வேண்டாம், மஸ்ஜிதை காரணம் காட்டி பிரிய வேண்டாம்.
பிரிவுக்குரியதல்ல இஸ்லாம், பிரிந்தவர்களை சேர்ப்பதற்குரியது இஸ்லாம். பிரிபவர்களும் பிரிப்பவர்களும் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் தண்டை அனுபவிப்பார்கள். தௌபா இல்லாமல் மௌத்தானால் அல்லாஹ் சொன்னா பிரிய வேண்டாம்,
சண்டை பிடிக்க வேண்டாம், பிணக்குகள் வேண்டாம்.
பிணக்கு வந்தால் என்னாகும், பிரிவு வந்தால் நீங்கள் பலகீனப்பட்டு போவீங்க.
இரண்டாவது என்ன நடக்கும், சேர்ந்திருக்கும் போது எந்த தைரியமும் பலமும் இருந்ததோ அது போய்விடும்.
உங்களுக்கு இருந்த பலம் இல்லாம பேசும். ஆகவே என்ன செய்ய, ஒருவரால் தீங்கு வருகிறா, ஒருவரால் உங்களுக்கு மனசு நோகுதா, ஒருவரால் உங்களுக்கு ஆபத்து வருதா, நீங்க என்ன செய்ய,
நீங்களும் சேர்ந்திருந்தால் சமுதாயம் ரெண்டாக பிரியும், சமுதாயம் ரெண்டாக உடையும். அது உங்க ரெண்டு பேரோட முடியாது,
அது முழு சமூகத்துக்கும் சாபக்கேடாகும். அதனால சமுதாயத்தை நினைச்சு பொறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
பொறுங்க,
அல்லாஹ்வுடைய உதவி பொறுமையாளர்களுடன் இருக்கிற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பிரதானமான காரணம். எங்கே முஸ்லிம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்களோ, தங்களுக்குள் பிணக்குகளை ஏற்படுத்திக் கொண்டார்களோ,
அந்த ஊர்களினுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். கசப்பாக இருந்தாலும் சொல்லியே ஆக வேண்டிய உண்மை, சில வருடங்களிலே எல்லோருக்கும் சேர்த்து அடி விழுகிற காட்சிகளை பார்த்திருக்கிறோம். உஹத் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்,
50 சஹாபாக்களை புரட்சி எடுத்தார்கள். நாங்கள் இங்கே போரிட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் 50 பேரும்
எங்களுடைய பின்பகுதியில் உள்ள இந்த மலையில் இருந்து பின்பகுதியால் எதிரிகள் வராமல் பாதுகாக்க வேண்டும், பின் செக்யூரிட்டிக்கு போட்டிருந்தார்.
அவர்களுக்கு ஒரு தலைவரை அமீரை நியமித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவருடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, நாங்கள் கொல்லப்பட்டாலும் கனிமத்துகளை பிறக்க ஆள் இல்லை என்றாலும் நீங்கள் இறங்கி வரக்கூடாது. எதுவரை,
ரசூலுல்லாஹாகிய நான் சொல்லுகிறவரை. போர் நடக்கிறது, ஆரம்பத்திலே மிகப்பெரிய வெற்றி, மக்கள் எல்லாம் அடிமைகளையும் உணவுப் பொருட்களையும் அதுபோன்று வாகனங்களையும் கனிமத்தாக பிறக்குகிறார்கள்.
மலையில் இருந்த சஹாபாக்களுக்கும் ஆசை வந்தது. அவர்கள் அவர்களுடைய அமீரிடம் சொன்னார்கள்,
கீழே சண்டை முடிந்து விட்டது, இறங்கவா.
அமீர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அவர்கள் உத்தரவிடும் வரை வரக்கூடாது என்றார்கள், போகக்கூடாது.
சஹாபாக்களும் மனிதர்கள் திரும்பவும் அமீரிடம் கேட்கிறார்கள், மறுக்கிறார். மூன்றாவது முறை கேட்டார்கள், அமீர் மறுக்கிறார்.
இப்போது அந்த 50 பேரும் ரெண்டாக உடைந்தார்கள். 42 பேர் ஒரு பக்கம், 8 பேர் ஒரு பக்கம். 8 பேர் அமீருடன் மலையில் நின்றார்கள், 42 பேர் கீழே இறங்கி வந்தார்கள்.
என்ன நடந்தது, அப்போது எதிரிகளின் படையிலே வந்தவர் காலித் இப்னு வலீத் குதிரை படைகளுக்கு தலைவராக இருந்தார். அடி வாங்கிக் கொண்டு ஓடியவர்,
அவருக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. மலையில் இருந்தவர்கள் இறங்கி இருக்கிறார்கள், இந்த வழியால் நுழைந்தால் அடிக்கலாம். இவர்கள் இரண்டாக பிரிந்தார்கள்.
எதிரிக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. என்ன நடந்தது? மலையில் இருந்த எட்டு பேரும் ஷஹீதுகளாக விழுந்தார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய பல்லும் ஷஹீதாக்கப்பட்டு முகத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு ஓடியது. 70 பேர் ஷஹீதுகளாக விழுந்தார்கள். அல்லாஹ் இதனையும் வைத்து தான் சொன்னான், உங்களுக்குள் பிளவுகளை உண்டாக்கி கொண்டால் முடிவு இப்படித்தான் அமையும்.
ஆகவே ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையை உண்டாக்குங்கள்.
ஒரு மஸ்ஜிதிலே சுமாராக 8 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக தூரமான ஒரு பகுதியில் ஒரு மஸ்ஜிதிலே நிர்வாக தெரிவு நடந்து கொண்டிருந்தது.
அந்த நிர்வாக தெரிவு ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடக்கிறது.
அதற்காக குத்துபாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு போன சுப்ஹானல்லாஹ், சின்ன ஊரு தான், ஆனால் நிர்வாக தெரிவு பெரிய ஒரு ஜனாதிபதி தேர்தல் போல நடக்கிறது.
2 ஜிப்புகள் நிறைய
பாதுகாப்பு வீரர்கள் வந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள்.
இவ்வளவுக்கும் பிரதேச செயலாளர், பிற மத சகோதரர், அவர்தான் தேர்தலை நடத்துகிறார். யார் மஸ்ஜிதுக்கு நிர்வாகி? ஏன்
வக்ஃப் சபையிலும் நம்பிக்கை இல்லை என்று இவர்கள் வழக்கு தொடர்ந்ததனால். நான் அன்றே இதே குத்துபாவை அங்கு இந்த விஷயங்களை அங்கும் சொன்னேன்.
இந்த நிலைமை தொடருமானால்
அடி வாங்குகின்ற நாள் தூரத்தில் இல்லை. 6 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊரிலும் பயங்கரமான நிலைமை ஏற்பட்டது.
ரொம்ப பீதியுடன் மக்கள் வாழ்ந்தார்கள்.
இதெல்லாம் ஒரு படிப்பினைக்கு சொல்லுகிறேன். ஆகவே
அரசியலை வைத்தோ மார்க்கத்தை வைத்தோ நீங்கள் பிரிவினைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். இன்னொரு முஸ்லிமை கண்டாலும் சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். முஹப்பத்தாக ஒன்றிணைந்து நடவுங்கள்.
அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். சொன்னார்கள், சுவர்க்கம் போக ஈமான் இல்லாமல் சுவர்க்கம் போகலாம் என்று கனவு காண வேண்டாம்.
ஈமான் கொள்ளும் வரை, மூமினாகும் வரை சுவர்க்கம் நுழைய முடியாது.
ஈமான் எப்ப சீராகும்? முஸ்லிம்களுக்கு இடையில் ஒற்றுமை வராமல் முஸ்லிம்களுடைய ஈமான் சீராகாது.
சொன்னார்கள்,
உங்களுக்கு நான் அன்பு வருவதற்குரிய ஒரு வழியை சொல்லி தரவா?
பிரிவினைகள் மறைந்து போய் உங்களுக்கு இடையில் மொஹப்பத் வளர ஒரு வழியை சொல்லி தரவா?
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃப்ஸு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஸலாத்தை பரப்புங்கள். இது 2வது அடிப்படையான விஷயம்.
3வது விஷயம்,
எங்களுடைய அஹ்லாக்கிலே ஏற்படுகின்ற குறைபாடு.
எங்களுடைய நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களால் நடந்த தவறு என்ன, எங்களால் நடந்த பிழை என்ன.
நாங்கள் அந்த மக்களுக்கு முன்மாதிரியாக அஹ்லாக்காக நடந்தோமா? எங்களுடைய ஊருக்குள் இருக்கிற வீதி
பாதை,
ஒரு பிற மதத்தில் உள்ள ஒரு சகோதரர் வந்தால் சந்தோஷமாக போகக்கூடிய அமைப்பில் அந்த பாதையை வைத்திருக்கிறோமா?
அல்லது காரை துப்பி முஸ்லிம்கள் வாழுகின்ற ஊர்கள் இப்படித்தான் என்று சொல்லி மனம் நொந்து கொண்டு ஏசி கொண்டு போகின்ற நிலைமையில்
நமது சாலைகளை வீதிகளை நாம் வைத்திருக்கிறோமா? வாகனங்களை நிறுத்துகின்ற முறை, சந்திகளில் இருப்பவர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை, அந்நிய மனிதர்களை காணும் போது அவர்களுடன் பேசிக் கொள்ளுகின்ற முறை, அவர்களுடன் வைத்திருக்கின்ற உறவுகளின் முறை.
சுப்ஹானல்லாஹ்,
நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற கொஞ்ச நாளும் எமது வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாகின்ற முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர எமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரச்சினைக்குரியதாக ஆகக்கூடாது.
முஸ்லிம்கள் பிரச்சினைக்குரியவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் கலவரக்காரர்கள் அல்ல, முஸ்லிம்கள் குழப்பத்தை தூண்டுபவர்கள் அல்ல. தூண்டப்பட்ட குழப்பங்களை நிறுத்துபவர்கள் முஸ்லிம்கள், தூண்டப்பட்ட கலவரங்களை அடக்குகிறவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் பொறுமை இழப்பவர்கள் அல்ல. முஸ்லிம் என்றால் பொறுப்பவரே முஸ்லிம்,
அவரைத்தான் வீரர் என்று எங்களுடைய நபி பாராட்டினார். அடித்துக் கொள்பவரை வீரர் என்று சொல்லல்ல, சொல்லல்லாலே சொல்லும் வீரர் தன்னுடைய கோபத்தை அடக்குபவர் என்றார்கள். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எங்களை தாக்க ஒருவர் வருகிறார், எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, ஊருக்கு ஆபத்து, உடமைக்கு ஆபத்து, இப்பொழுது தற்பாதுகாப்பு என்ற அடிப்படையில் திருப்பி தாக்குவது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதை இஸ்லாம் மறுக்கல. உங்களுடைய நூல்களில் அஸ்ஸியால் என்ற ஒரு பாடம் இருக்கிறேன், யாரும் உங்களுடைய உடமைக்கோ உங்களுக்கோ பெண்களின் மானத்துக்கோ கை வைக்க நினைத்தால், நேராக வந்து கொண்டிருந்தால், அவரை எப்படி தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாட்டு சட்டத்திலும் தனியார் பாதுகாப்பு என்ற ஒரு பகுதி இருக்கு, அது வேற. வந்தால் தடுத்து விரட்டுவது அது வேறு, மார்க்கத்தின் அனுமதி இருக்கிறது, அரசாங்கத்தின் அனுமதி. ஆனால் கலகத்தை தூண்டுபவர்களால் இருக்கிற சிறிய பிரச்சனையை முற்ற வைத்து நாம் அடிப்போம், நடுக்குவோம், விரட்டுவோம் என்று வன்முறையை தூண்டுபவர்களாக ஒரு நாடு முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி பேசுகிறவர்களை மற்றவர்கள் சமாதானப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறோம். எப்படி சஹாபாக்கள் என்று மக்காவில் இருந்தார்களோ, பயந்து கொண்டிருந்தார்களோ, எப்படி வாழ்வது என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ, அந்த ஒரு நிலைமையில் இந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம். முந்தைய காலங்களை போன்ற இந்த காலம், முந்தி சின்ன பிரச்சனையாக நினைத்ததை எல்லாம் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அது சிறிய ஒரு இன்சிடென்ட் தான் என்று முந்தி நினைத்தோமே, அப்படி நினைத்ததை எல்லாம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாகத்தான் நினைக்க வேண்டும். நாளை இது ஊருக்கே ஒரு கலகமாக மாறுமோ என்று சிந்தித்து, ஊரில் உள்ள முக்கியமானவர்கள், சமாதான பிரியர்கள், ஊரை கட்டுப்படுத்துபவர்கள், நிர்வாகிகள் அந்தந்த இடங்களில் முன்னிறங்கி சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாதானம் செய்து வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும், எங்களை நாம் பாதுகாக்க முடியும். இல்லை, நமக்கும் பணம் இருக்கிறது, உடலில் தைரியம் இருக்கிறது, விடமாட்டோம் என்று இறங்க நாம் தயாரானால் அதனுடைய முடிவு ரொம்ப ஆபத்தாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிப்பினைக்காக ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறேன். நமது பக்கத்து நாடு இருக்கிறது இந்தியா. இந்த நாட்டிலே ஒரு காலத்தில் பாகிஸ்தான் அந்த நாடு பிரிந்து போகின்ற காலம், பெரிய ஒரு பிரச்சனை யுத்தமே வெடித்ததே, பல லட்சம் நமது முஸ்லிம் சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கு என்ன நடந்தது? பிரச்சனை வரும்போது தைரியம் உள்ளவர்கள், வீரர்கள் இறங்கி களத்திலே இறங்கி சண்டை பிடித்தார்கள். சிறிது நேரத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு யார் ஊரிலே விஞ்சியது? பெண்களும் வயதாளிகள் தைரியசாலிகள் சில நிமிடங்களில் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு யார் ஊரிலே மிஞ்சினார்கள்? பெண்களும் வயதாளிகளும் சிறுவர்கள். ஒரே இரவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள்.
எத்தனையோ ஆயிரம் அல்லாஹ்வை சுஜூத் செய்யும் மஸ்ஜிதுகள்
கோயில்களாக மாற்றப்பட்டன. இந்தியாவுடைய வரலாறு மஸ்ஜிதினுடைய இமாம்கள் அவர்களே மதம் மாற்றப்பட்டு கோயில்களுடைய பூசாரிகளாக மாற்றப்பட்டார்கள். கொஞ்சம் சிந்திக்க தவறியதனால், ஆவேசப்பட்டதனால், அவசரப்பட்டதனால், தனது அவசர புத்திக்கு தலை வணங்கியதனால், மூத்தவர்களுடைய பேச்சை கேட்காததனால் ஏற்பட்ட விளைவாகவே வரலாறு இதை நமக்கு சொல்கிறது. ஆகவே சிறு சிறு விடயங்களை எல்லாம் தெரிவுபடுத்தி எமது உணர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து எமது சமூகத்தை பழிக்காடாவாக ஆக்கிவிடாமல் நிதானமாக சிந்தித்து பொறுமையாக இருந்து சமாதானத்தை விரும்பும் மார்க்கம் இஸ்லாம் என்பதை காட்டி எங்களுக்கு நடந்த அநீதிகளை மறந்து மன்னித்து விட்டுக் கொடுக்க முடியுமானால் விட்டுக் கொடுத்து நடக்கும் போது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு மதிப்பு வரும். யாருக்கேனும் உடைமைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமானால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்கள். உங்களுடைய கைகள் இப்பொழுது பெருமதியானது. பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த விடயத்தை எத்திவீங்கள். உங்களுடைய கை இப்பொழுது பெருமதியாகிவிட்டது. யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். நீங்கள் மம்லூம்கள்,
அநியாயம் செய்யப்பட்டவர்கள்.
இதை நீங்கள் வேறு இடத்தில் பயன்படுத்த வேண்டாம். அந்த கைகளை தஹஜ்ஜுதில் அல்லாஹ்விடத்தில் நீட்டுங்கள். டைரக்டாக நேரடியாக உங்களுடைய துஆ கபூலாகிற நேரம்.
அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அனைவர்களும் தஹஜ்ஜுதில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சொல்லுங்கள்.
ஆனால் யாருக்கும் பதுவா செய்கிறார்கள், அழிச்சிடு நாசமாக்கிடு பதுவா செய்யாது. முஸ்லிம்களுடைய கரங்கள் பதுவாவுக்குள்ள கை கரங்கள் அல்ல,
சாபம் இடுகிற கரங்கள் அல்ல. கைகளை உயர்த்தி
உங்களுக்கு நடந்த பிரச்சனையை மட்டும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். யாரை தடவி திருத்த வேண்டும், யாரை குட்டி திருத்த வேண்டும், அதை அல்லாஹ் தீர்மானிப்பான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், நிச்சயம் கபூல். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜமல் யுத்தத்திலே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஹஜரத் ஆயிஷாவுடைய படை தோல்வி அடைகிறது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் ஹஜரத் ஆயிஷாவை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவுக்கு. அவர்கள் பள்ளாக்கில் அமர வைக்கப்பட்டு ஒட்டகத்துக்கு மேலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு கொடியவன்
ஹஜரத் ஆயிஷாவுடைய பள்ளாக்கில் மூடப்பட்டிருந்த பருதாவை திறக்குகிறார்.
இந்த ஆயிஷாவை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று அவர்களை அவமானப்படுத்த நினைக்கின்றார்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப கவலைப்பட்டு அவர்களுடைய வாயினால் பதுவா வந்துருச்சு. அல்லாஹ் என்னை தொட்ட உன்னுடைய கைகளை சூகையாக்குவானாக, உன்னுடைய கையையும் காலையும் துண்டிப்பானாக, உன்னுடைய உடலை சிலுவையில் அறையும் நிலைக்கு ஆளாக்குவானாக என்று ஆவேசத்திலே பதுவா செய்து விட்டார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், சில நாட்கள் போகல அந்த கொடியவனின் யாரோ கொலை செய்து அவனுடைய இரண்டு கைகளையும் வெட்டி அவனை சிலுவையில் அறைந்திருந்ததை அக்காலத்து மக்கள் பார்க்கிறார்கள். பதுவா அதில் தாயிஷா அநீதி இழைக்கப்பட்ட நேரம் கேட்ட அந்த துவா உடனடியாக கபூலாக இருக்கிறது. ஆகவே நாம் பதுவா செய்து விடாமல் எங்களுடைய இந்த பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்வோம். நல்ல நிலையை ஏற்படுத்தும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். முடியுமானால் அந்த மக்களில் யாருக்கெல்லாம் ஹிதாயத்து முடிவாக இருக்கிறதோ, நேர்வழி முடிவாக இருக்கிறதோ, அவர்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே கலிமா சொல்லும் காட்சியை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிச்சயமாக எங்களை கபூல் செய்வான், எங்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பான், எதிர்காலத்திலும் அப்படியான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பான். ஆகவே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாவங்களில் இருந்து எங்களை தூரமாக்குவாயாக. யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறோமோ அந்த பாவங்களுக்குரிய தௌபாவை நசீபாக்குவாயாக. அதற்குரிய சரியான மன்னிப்பை வாங்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயா. எந்த பாவத்தையும் காரணமாக வைத்து சமுதாயத்துக்கு ஒரு சோதனை ஏற்படுத்தி விடாதயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் அனைவர்களையும் மன்னித்து கபூல் செய்தருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. உள்ளங்களை ஹக்கின் மீது ஒன்றுபடுத்துவாயாக. பிரிந்து அனைவர்களும் சிதறி போய்விடாமல் நீ பாதுகாத்துடுவாயாக. ஒரே பெற்றோர்களின் பிள்ளைகளை போன்று ஒன்றுபட்டு வாழ்வதற்குரிய மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. எங்களது ஊரை பாதுகாத்தருள்வாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, வீடுகளை பாதுகாப்பாயாக, பெண்களின் மானத்தை பாதுகாத்தருள்வாயாக, சிறுவர்களை நீ பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மக்களினால் நாம் அநீதிக்குள்ளாக்கப்பட்டோமோ அந்த மக்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. அவர்களுடைய ஷர்ர்களிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நமது முஸ்லிம் சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன் வா ஆஃபிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹ். குல்லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ